மனுவிலே சட்டமியற்றும் எம்மரசே இறைவனாமே மாண்டவரே எம்மை மிக்க எழுந்தருளும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாற்றி உமக்கே
லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பாந்தவர்களே, என்னுடைய குருத்துவ பணியில் ஒரு மிகச்சிறந்த பணியாக நான் கருதுவது வீடுகளை சந்திப்பது. எனவே மீட்பு பணி திட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு திட்டமாக ஒவ்வொரு வீடுகளையும் சந்தித்து அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் நாமும் பங்கு கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதும், மேலுமாக அந்த வீட்டில் உள்ள மக்கள் அனைவரோடும் இணைந்து மகிழ்வதுதான் எங்களுடைய பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அப்படியாக என்னுடைய குருத்துவ வாழ்வில் மெய்ப்பு பணி திட்டமாக இந்த வீடுகளை சந்திக்கும் பொழுது ஒரு வீட்டில் வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்த்தேன். அது என்ன நிகழ்வு என்று பார்க்கும் பொழுது, வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தவுடன் அந்த வீட்டினுடைய தலைவர் எங்களை அன்போடு இன்முகத்தோடு புன்முறுவலோடு எங்களை வரவேற்றார். வரவேற்றது இல்லாமல் தன்னுடைய வீடை முற்றிலுமாக எங்களுக்காக சுற்றி காட்டினார். அந்த வீடு சுற்றி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது உங்களுடைய உள்ளத்தில் கேள்வி எழலாம். ஆனால் அந்த வீடு சுற்றி பார்க்கின்ற அளவுக்கு அது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த கட்டிட அமைப்பு அல்ல, மாறாக அவர்களுடைய வாழ்க்கை முறை. அப்படியாக அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவர் ஒரு மிகச்சிறந்த கவிதை எழுதுபவராக இருந்தார். எனவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் சிறுவயது முதல் அவர் வேலை செய்கின்ற வரை அவர் தன்னுடைய வாழ்வில் பல கவிதைகளை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அதை பல்வேறு கவிதைகள் வாசிக்கின்ற தளத்திற்கு சென்று அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார். எனவே அவர் பெற்றுக்கொண்ட பரிசுகளையும் அவர் பெற்ற பதக்கங்களையும் வீடு முழுவதும் அவர் நிரப்பி வைத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு பதக்கத்தையும் அவர் சொல்லி, இந்த ஆண்டு இந்த நிகழ்வில் எனக்கு இது முதல் பரிசு கிடைத்தது, இந்த ஆண்டு எனக்கு இரண்டாம் பரிசு கிடைத்தது என்று ஒவ்வொரு பதக்கத்தையும் அவர் சுட்டிக்காட்டி அதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற வரலாற்றையும் எங்களுக்கு மிகவும் சுவையாக கவிதைத்துவமாக எங்களுக்கு கொடுத்தார். எனவே அனைத்தையும் பார்த்தேன். அனைத்து பரிசுகளும் விலை உயர்ந்த பரிசுகளாக பொன்னை போல மின்னுகின்ற அளவுக்கு மிகவும் பளபளப்பான பரிசுகளாக அனைத்துமே இருந்தன. ஆனால் ஒரே ஒரு பரிசு மட்டும் மிகவும் பழமையானதாக விலை மதிப்பு மிகவும் குறைந்ததாக இருந்தது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற சோப்பு டப்பா. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு, இவ்வளவு பதக்கங்கள் இருக்கின்றன, இவ்வளவு அழகான பதக்கங்கள் வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டுகிற இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறிய பொருளை அங்கு வைத்திருப்பது ஏதோ ஒரு விதமாக இருந்தது. எனவே உடனடியாக அவரிடம் நான் கேட்டேன், இதை இந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டுமா என்று நான் கேட்டேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இங்கு இருக்கின்ற மிக உயர்ந்த பதக்கங்களை விட மிகவும் விலை உயர்ந்தது, மிகவும் விலை மதிப்புக்கு உரியது இந்த சாதாரண சோப்பு டப்பா தான். ஏன், இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கிறது என்று நான் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், முதன் முதலில் நான் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் கவிதை வாசித்து எனக்கு கிடைத்த முதல் பாராட்டு, எனக்கு கிடைத்த முதல் பரிசு இந்த சாதாரண சோப்பு டப்பா என்று அவர் சொன்னார். எனவே இந்த சாதாரணமான விலை மதிப்பு குறைந்த இந்த சோப்பு டப்பா தான் எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது, எனக்கு ஒரு ஆக்கத்தை கொடுத்தது, இன்னும் நான் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வை எனக்குள்ளாக தூண்டியது இந்த சாதாரண பரிசு பொருள் தான். எனவே இந்த பரிசு பொருளை, ஒரு சாதாரண பொருள் தான், இதை கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், இன்னும் நீ அதிகமாக வளர வேண்டும், இன்னும் நீ அதிகமாக வெற்றி பெற வேண்டும், அதற்கு இது உனக்கு ஊக்கியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். எனவே அவர் அன்று கொடுத்த அந்த பாராட்டு, அந்த ஆசிரியர் எனக்கு கொடுத்த வாழ்த்துறை என் வீடு முழுவதும் இந்த கவிதை வழியாக பல பதக்கங்களை பெற, பல பட்டங்களை பெற எனக்கு இதுதான் எனக்கு அச்சாணியாக இருந்தது, இதுதான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது, இதுதான் எனக்கு வாழ்வை கொடுத்தது என்று அவர் பெருமிதமாக கூறினார். ஆம், இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இதே போல நாமும் நம்முடைய வாழ்விலும் பல்வேறு விதமான பரிசுகளை பெற்றிருப்போம். அந்த பரிசுகளை பெறும்போது என்ன, ஃபாதர் ஒரு சாதாரண பேனா கொடுக்குறாரு, என்ன ஃபாதர் ஒரு சாதாரண இந்த டப்பாவை போய் கொடுக்குறாரு, என்ன ஃபாதர் ஒரு சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸை போய் கொடுக்குறாரு, இவருக்கு பெரிய பரிசை கொடுக்க இவருக்கு மனசு இல்லையா என்பதை போன்ற நாம் விமர்சனங்களை வைப்போம். ஆனால் இந்த விமர்சனங்களையும் தாண்டி அந்த பொருள் என்பது முக்கியமல்ல, அதனுடைய பொருள் என்பது முக்கியமல்ல, அதனுடைய மதிப்பு என்பது முக்கியமல்ல, மாறாக எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த சிறிய பொருள்தான் அவருடைய வாழ்வில் மிகவும் உயரக்கூடிய மிகப்பெரிய ஊக்கியாக இருந்தது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாசித்த முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, நாம் பிறரை வாழ்த்த வேண்டும், பிறரை புகழ வேண்டும், பிறரை பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படை செய்தியாக இது அமைகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த இனிமை பாடல் நூலானது மற்ற நூல்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தனிப்பட்ட வியப்புக்குரிய நிகழ்வுகளையெல்லாம் இந்த இனிமை மிகு பாடலில் அமைந்திருக்கின்றன. என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த இனிமை மிகு பாடல் நூலில் கடவுள், இறைவன் போன்ற எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாத வண்ணமாக அந்த நூலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் ஒரு காதலன் காதலிக்கு இடையே நடைபெறுகின்ற உரையாடலை போன்று இந்த நூலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலுமாக இந்த நூலானது ஆண்டவருடைய அன்பு எத்தகையது என்பதை குறிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது. மேலுமாக காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, மாறாக இது புனித மிகுந்த வார்த்தை என்பதை இந்த இனிமை மிகு பாடலானது நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகின்றது. இப்படி பேர் பெற்ற இந்த இனிமை மிகு பாடலிலிருந்து இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் ஒரு தலைவனும் தலைவியும் உரையாடுவதை போல இந்த செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தலைவியானவன், தலைவியானவள் தன்னுடைய தலைவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். தன்னுடைய தலைவன் எப்படி வருவான் என்று அவர் கவிதை நகத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய தலைவன் களை மானை போல, மறை மானை போல அவர் துள்ளி குதித்து வருவார், எனவே துள்ளி குதிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. சாதாரணமாக நடப்பதற்கும் நாம் பரிசுகளை பெற்று வேகமாக ஓடி சென்று வாங்குவதற்கும் நம்மை பாராட்டும் பொழுது அவர்களை ஓடி சென்று நாம் கட்டி அரவணைத்துக் கொள்வதற்கும் என்பது பல வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே சாதாரணமாக செல்வதற்கும் ஒரு தலைவியே காதல் உள்ளத்தோடு அன்பு உள்ளத்தோடு செல்வதற்கும் வித்தியாசங்கள் பல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலுமாக இந்த தலைவனானவன் அந்த தலைவியை பார்ப்பதற்காக ஓடோடி செல்கின்றான். மேலுமாக அந்த தலைவன் தன்னுடைய தலைவியை பார்த்து அவருடைய அழகில் மயந்து இப்படியாக அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார், என் அன்பே என் அழகே என்று அந்த தலைவியை வர்ணிக்கின்றார். மேலுமாக உன்னுடைய குரலானது மிகவும் இனிதாக இருக்கிறது, உன்னுடைய முகம் மிகவும் எழிலாக இருக்கிறது என்று அவருடைய அழகையும் அவருடைய பேரின்பத்தையும் தலைவன் அவர்கள் அழகாக விவரித்து கூறுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் தங்களுடைய காதல் உள்ளத்தோடு தங்களுடைய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது என்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த தலைவன் வேறு யாரும் அல்ல, இந்த தலைவி வேறு யாரும் இல்லை, தலைவன் நம்முடைய ஆண்டவரை குறிக்கின்றது, தலைவி என்பவர் நம்முடைய திரு அவையை குறிக்கின்றது. எனவே திரு அவையானது தலைவனுடைய வருகைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. இதோ தலைவன் வரப்போகின்றார், எங்களை மீட்க போகின்ற மீட்பர் வரப்போகின்றார், கார் இருளில் இருக்கின்ற எங்களுக்கு பேரொளியை தரப்போகின்ற மீட்பர் வரப்போகிறார் என்று ஆர்வத்துடன் காத்திருக்கின்ற தலைவி போல நம்முடைய திரு அவையானது ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறது என்ற பின்புலத்தோடு இந்த முதல் வாசகமானது நமக்கு அமைகின்றது. இந்த முதல் வாசகத்தில் நாம் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், செய்தி என்னவென்றால், பிறரை பாராட்டுவது. எனவே தலைவர் தலைவனை கலைமானை போல வருகிறார் என்று பாராட்டுகிறார். மேலும் தலைவன் அவன் தலைவியே என்னுடைய அழகே உன்னுடைய குரல் இனிமையானது எனக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமானவளை என்பதை போன்ற காதல் வார்த்தைகளால் அவரை பாராட்டுகிறார், அவரை புகழுகிறார், அவரை வாழ்த்துகிறார். எனவே இப்படியாக தான் இந்த முதல் வாசகமானது பிறரை பாராட்ட வேண்டும், பிறரை வாழ்த்த வேண்டும், கடவுளை என்னாலும் நாம் போற்ற வேண்டும் என்பதை போல நமக்கு அமைகின்றது. அடுத்ததாக இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்து பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி. அன்னை கன்னிமரியால் எலிசபெத் அம்மாள் வயதான காலத்தில் அவர் கருவுற்றிருக்கிறார் என்பதை வானதூதர் வழியாக அவர் அறிந்து கொள்கிறார். எனவே அன்னை கன்னிமரியால் அவரும் கருவுற்று இருக்கிறார் என்பதை அறிந்தும் அந்த வயதான பெண்மணிக்கு நான் உதவ வேண்டும் என்ற முன்னுனைப்போடு, அதுவும் லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்கிறார், அன்னை மரியாள் விரைந்து செல்கிறார். அவர் எந்த ஒரு காலதாமதமும் செய்யவில்லை, அவர் எந்த ஒரு தடங்களுக்கும் அவர் தன்னைத்தானே உட்படுத்திக் கொள்ளவில்லை, மாறாக விரைந்து சென்று எந்த அளவுக்கு வேகமாக சென்று அந்த வயது முதிர்ந்த கருவுற்ற பெண்ணுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்ற நினைப்போடு அவர் வேகமாக செல்கின்றார். ஏன் அவர் அந்த மலைப்பகுதிக்கு செல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, விவிலிய பின்னணியோடு நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக குருகுலத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் குருக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எரிகோ நகரில்தான் இருப்பார்கள். ஆனால் செக்கரியா என்ற குரு எலிசபெத் அம்மாள் வயதான காலத்தில் கருவுற்றிருக்கிறாரே, இதை மற்ற மக்கள் எப்படியாக பார்ப்பார்கள், ஏளனமாக சிரிப்பார்கள் அல்லவா என்ற பின்புலத்தில் இவர்கள் மறைவான பகுதிக்கு செல்கின்றார்கள். எனவே மறைவான பகுதியாக மலைப்பகுதிக்கு அவர்கள் செல்கின்றார்கள். எனவே அவர்களை தேடி சென்று தயக்கத்தோடு இருக்கின்ற அவர்களை அன்னை மரியாள் தேடி செல்கின்றார். தேடி செல்லும் பொழுது அவர் தன்னுடைய கையில் என்ன பரிசு பொருள் கொண்டு வந்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியவில்லை, அதை மறைமுகமாக நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஆனால் அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தில் நல்ல பாராட்டுகளையும் நல்ல வாழ்த்துக்களையும் அவர் கொண்டு செல்கின்றார். வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தவுடனே அவர் எலிசபெத் அம்மாளை பார்த்து அவரை வாழ்த்துகிறார். எனவே அவர் கூறிய வாழ்த்தானது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலிருந்த குழந்தையானது துள்ளிற்று. அன்னை மரியாள் கூறிய பாராட்டு எலிசபெத் அம்மாள் முழுவதும் தூய ஆவியார் குடிகொள்ளச் செய்தது. எனவே ஒரு சாதாரண ஒரு பாராட்டு, ஒரு சாதாரண வாழ்த்து எலிசபெத் அம்மாளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. எலிசபெத் அம்மாளுக்கு மிகப்பெரிய பேறு பெற்ற வாழ்வை கொடுத்தது. எலிசபெத் அம்மாளுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்ற வாழ்வாக அது அமைக்கப்பட்டது. எனவே பிறரை வாழ்த்தும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வும் உயரும். மேலுமாக நாம் யாரை வாழ்த்துகின்றோமோ அவர்களுடைய வாழ்த்தும் எப்பொழுதும் மேல் நோங்கி இருக்கும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம், இந்த பாராட்டு, பிறரை வாழ்த்துவது எப்படிப்பட்ட வாழ்த்தாக இருக்க வேண்டும், எப்படி நாம் பிறரை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதால், பிறரை பாராட்டுவதால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் இன்னும் சற்று அதிகமாக, இன்னும் கூர்மையாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பாராட்டுவதால் பிறர் பயன்படுகின்றார்களோ இல்லையோ அது நமக்கு பயனாக அமைகின்றது. நாம் பிறரை பாராட்டும் போது நம்முடைய உள்ளமானது தூய்மையாக்கப்படுகிறது. நாம் எந்த ஒரு சுயநலமற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்கிறது. பிறரை பாராட்டுவதால் நம்முடைய சுயநலமானது குறைக்கப்படுகிறது என்பதை நாம் முற்றிலுமாக உணர வேண்டும். காரணம் என்று பார்க்கும் பொழுது, நாம் பிறரை பாராட்டும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தி கொள்கின்றோம். எனவே ஆண்டவருடைய பெயரால் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு பிறரை நாம் உயர்த்துகின்றோம். நம்முடைய திருமுழுக்கு யோவான் கூட தாழ்ச்சியோடு அவர் சொல்கின்றார், வரவிருக்க ஆண்டவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். எனவே ஒரு சுயநலமற்ற வாழ்க்கைக்கு அவர் தன்னையே உட்படுத்தி கொள்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை பார்த்து சொல்லும் பொழுது, இவர் மனித குலத்திற்கெல்லாம், விண்ணுலகில் இருக்கின்ற அனைவருக்கெல்லாம் இவர் மிகப்பெரியவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை மிகவும் பாராட்டுகிறார். எனவே திருமுழுக்கு யோவான் தம்மையே தாழ்த்தி கொள்ளும் பொழுது அவர் பாராட்டிற்கு உட்பட்ட நபராக மாற்றப்படுகிறார். எனவே நாம் சுயநலமற்று வாழும் பொழுது கண்டிப்பாக பிற செய்கின்ற நல்ல காரியங்கள் நம்முடைய கண்ணிற்கு தெரியும். நான் மட்டும்தான் பெரியவன், நான் தான் மிகவும் திறமைசாலி, என்னை விட வேறு யாரும் இல்லை என்று நாம் சுயநலத்தோடு வாழும் பொழுது கண்டிப்பாக நாம் அழிவின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நாம் பிறரை பாராட்டும் பொழுது அந்த பாராட்டு பிறருடைய வாழ்வை உயர்த்துகின்றதோ இல்லையோ, நம்முடைய வாழ்வையும் நம்முடைய தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்து கொள்ளும் என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாம் பிறரை பாராட்டுவதால் நம்முடைய நட்பு வட்டாரம் மிகவும் பெரிதாக விரிவடைகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் அடுத்தவர்களுடைய குறைகளையும் அவர்கள் செய்கின்ற குற்றங்களையும் நாம் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தால் அவர்கள் நம்முடைய உறவை முறித்து கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் பிற செய்கின்ற உண்மையான, நேர்மையான, நல்ல காரியங்களை நாம் பாராட்டும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் நம் அருகிலேயே இருப்பார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் கட்டளையை கொடுத்திருக்கின்றார், உங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். பிறரை அன்பு செய்வது என்னவென்று பார்க்கும் பொழுது, பிறர் செய்கின்ற நல்ல செயல்களை நீங்கள் பாராட்டும் பொழுது அதுவே அன்பின் அடையாளமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கட்டளையின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய பணியாளர்களை, தன்னுடைய சீடர்களை, அவர் இனிமேல் உங்களை பணியாளர்கள் என்று நான் அழைக்க மாட்டேன், மாறாக நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று அவர்களை பாராட்டுகிறார். எனவே அதனால்தான் சீடர்கள் அனைவருமே அவரோடு உடனிருந்து செயல்பட்டார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் அவர்கள் பரப்பினார்கள். எனவே நாம் எந்த அளவுக்கு பிறரை பாராட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நட்பு வட்டாரமானது பெருகி கொண்டு இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. மேலுமாக, நாம் பிறரை பாராட்டும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற தயக்க குணத்தை நாம் நீக்குகின்றோம். சில நேரங்களில் நாம் பாராட்டும் பொழுது, இவரை பாராட்டணுமா இல்லை வேணாமா, நமக்கு பேச்சு வருமா வராதா, டான்ஸ் வருமா வராதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை விட சிறப்பாக ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவர்களை நாம் பாராட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த நபர் அவர் பாராட்டை ஏற்றுக்கொண்டு நமக்காக உதவி செய்கிறார். நீயும் என்னை போல பாடலாம், நீயும் என்னை போல ஆடலாம், நீயும் என்னை போல பேசலாம், நீயும் என்னை போல கவிதை வரையலாம், நீயும் என்னை போல ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக வரலாம், நீயும் என்னை போல மிகச்சிறந்த திறமைசாலியாக வரலாம் என்று அவர் உங்களை நம்பி, எனவே அவர் பயன்படுத்திய யுக்தியை உங்களுக்காக சொல்லி தருவார். எனவே நாம் பாராட்டும் பொழுது அவரும் வளர்கின்றார், நாமும் வளர்கின்றோம் என்பதுதான் நாம் அனைவரும் பெறுகின்ற பேரின்பமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது கண்டிப்பாக உற்சாகம் கிடைக்கின்றது. யாரெல்லாம் சோர்வுற்று இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கின்றார்களோ, அந்த சோம்பேறிகளை பார்த்து அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல குணத்தை நீங்கள் பாராட்டும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் சுறுசுறுப்பான நபர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மேலுமாக யாரெல்லாம் சோர்வுற்று கடின உழைப்பு செய்து சோர்வாக இருக்கும் பொழுது அவர்களிடத்துல போய் நீங்கள் உற்சாகமான வார்த்தைகளை பேசும்பொழுது, அவர்கள் செய்த செயலை நீங்கள் பாராட்டும் பொழுது, மீண்டுமாக அவர்கள் செய்த செயலை இன்னும் ஆற்றலோடு இன்னும் வலிமையோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதுதான் உளவியல் நமக்கு கூறிய செய்தியாக இருக்கிறது. இதைதான் நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் பிரிவு 9 இறைவார்த்தை 11 நாம் வாசிக்கின்றோம், மீனா நாணயம் என்ற ஓமையின் வழியாக. எனவே தலைவன் அவன் வெளியூருக்கு செல்கின்றார், வெளிநாட்டிற்கு தொலைதூர பயணம் செல்கின்றார். எனவே தன்னுடைய பணியாளர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் 10 நாணயங்களை கொடுக்கின்றார். எனவே மீண்டும் வரும் பொழுது அவர்களிடத்தில் கணக்கு கேட்கின்றார். 10 வைத்துக் கொண்டவர் ஒரு சிலர் அந்த 10 மறுபடியுமாக இரட்டிப்பாக மற்றொரு 10 மாற்றிக்கொள்கிறார். அப்பொழுது அவர்களை பாராட்டுகின்றார். எனவே நல்ல ஊழியனே, நீ சிறிய பொறுப்பில் நீ நம்பிக்கையுரியவனாக இருந்தால் அதனால் உனக்கு பெரிய பொறுப்பை நான் அளிக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு 10 நகருக்கு தலைவராக ஆக்குகின்றார். மற்றொரு நபர் 10 நாணயங்களை வைத்து 5 பெருக்குகின்றார். எனவே அவருக்கு 5 நகர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது, பிறரை உற்சாகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வளர்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற வேலையை இன்னும் அதிகமாக செய்வதற்கு நாமெல்லாம் ஒரு கருவியாக ஒரு ஊக்கமாக இருக்கிறோம் என்பதை யாராலும் நாம் மறுக்க முடியாது. அடுத்ததாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கிறது. நாம் செய்த செயல் சரியான செயலா, நாம் செய்த செயல் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்ததா என்பதை அறிந்து கொள்வதற்கு பிறர் வருகின்ற பாராட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே பாராட்டப்படுபவரும் பாராட்டுபவரும் மகிழ்ச்சியால் பேரு வகையால் துள்ளுகின்றார்கள். அதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. எலிசபெத் அம்மாளுடைய காதில் மன்னை மரியாவினுடைய வாழ்த்துரை கேட்கும் பொழுது அவருடைய வயிற்றிலிருந்த குழந்தையானது பேரு வகையால் துள்ளிற்று என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழகாக பதிவு செய்கின்றது. எனவே நாம் இப்படி பாராட்டும் பொழுது நமக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய ஆன்மாவிற்கும் பலவிதமான பயன்கள் கிடைக்கின்றது எனவே என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக எப்படி பாராட்டக்கூடாது, எப்படி பாராட்டை நாம் பெறக்கூடாது என்பதையும் திருவிவிலியமானது நமக்காக அழகாக எடுத்து காட்டுகின்றது. எனவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த ஆதிக்க தலைவர்களும் மக்கள் அனைவரும் தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வெளி வேட அடையாளங்களோடு அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே தங்களுடைய ஆடைகளை அவர்கள் பெரிதாக ஆக்கி கொண்டார்கள். நோன்புகளை இருந்து அவர்கள் வெளிப்படையான நோன்புகளை அவர்கள் கடைபிடித்தார்கள். பந்திகளில் அவர்கள் முதலிடத்தில் தேர்வு செய்தார்கள். காரணம், அவர்கள் செய்வதை மக்கள் அனைவரும் பாராட்ட வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய மனதில் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டாம், மாறாக நாம் செய்கின்ற செயல் கண்டிப்பாக பிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பாராட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மேலுமாக பிறரை பாராட்டும் பொழுது நாம் போலியாக பாராட்டக்கூடாது. அவர் செய்த ஒரு சிறிய செயலை நாம் பெரிதாக காட்டக்கூடாது. இப்போதெல்லாம் நாம் தொலைக்காட்சியில் வருகின்றது, நம்முடைய அரசியல் தலைவர்கள் இவர் டிராக்டர் ஓட்டினார், இவர் மிதிவண்டி ஓட்டினார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இவர்களெல்லாம் இந்த ஊடகமானது பெரிதாக பெரிதுபடுத்தி அவர்களை பாராட்டுகிறது. இதெல்லாம் ஒரு சாதாரண செயல். ஆனால் தலைவர்கள் செய்யும் பொழுது இதை பெரிதாக அவர்கள் பாராட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு போலியான பாராட்டை நாம் ஒருபோதும் நாம் உற்சாகப்படுத்தக்கூடாது, நாமும் அதை செய்யக்கூடாது. நாம் பாராட்டும் பொழுது கண்டிப்பாக எது கடவுளுக்கு உகந்த உண்மையுள்ள செய்தியாக இருக்கிறதோ, எது கடவுளுக்கு உகந்த நேர்மையான செய்தியாக இருக்கின்றதோ, எது கடவுளுக்கு உகந்த நீதியான செயலாக இருக்கின்றதோ, அந்த செயலை நாம் அனைவரும் இணைந்து பாராட்ட வேண்டும். மேலுமாக பாராட்டு என்பது பிறரை உயர்வாக காட்டி மற்றொருவரை தாழ்வாக ஒருபோதும் காட்டக்கூடாது. எனவே இஸ்ரேல் மக்கள், சவுல் அரசன் இருக்கிறான், தாவீது அரசன் இருக்கின்றான். எனவே போர் புரிந்து வரும் பொழுது சவுல் 1000 பேர்த்தை கொன்றான், தாவீதோ 16000 பேர்த்தை கொண்டான் என்று அந்த பெண்மணிகள் எல்லாம் இணைந்து தாவீதை புகழும் பொழுது சவுலுக்குள்ளாக ஒரு தீய எண்ணமானது பிறக்கின்றது. எனவே நம்முடைய வீடுகளில் நாம் பாராட்டும் பொழுது நம்முடைய குழந்தைகளை நாம் எந்த அளவுக்கு சமமாக கண்ணோக்கி பார்க்கின்றோம் என்பதை நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். ஒருவரை, வீட்டிலுள்ள மூத்த குழந்தையை பெரிதுபடுத்தி பாராட்டுவதும், வீட்டிலுள்ள பெண் குழந்தைகளை தாழ்வுபடுத்தி இழிவுபடுத்துவதும் என்பது அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய வஞ்சனையை ஏற்படுத்தும் என்பதை நம்முடைய இறைவார்த்தையானது நமக்குள்ளாக வாழ்வியல் செய்தியாக சொல்கின்றது. எனவே நாம் பிறரை பாராட்டும் பொழுது ஒருவரை உயர்வாக காட்டுவதற்கு மற்றவரை தாழ்வாக ஒருபோதும் அவர்களை கொண்டு செல்ல வேண்டாம். அவர்களுடைய தீய எண்ணங்களுக்கு நாம் வழிவகுக்க வேண்டாம். மாறாக பாராட்டும் பொழுது நேர்மையோடு பாராட்டுவோம். மேலுமாக அனைத்தையும் நாம் பார்த்தோம். ஆனால் இறுதியாக எப்பொழுதும் பாராட்டும் வாழ்த்தும் என்பது கடவுளுக்கு மட்டுமே உகந்ததாக இருக்க வேண்டும். கடவுள் மட்டும்தான் அனைத்து வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். காரணம், அவர்தான் அனைத்து செயல்களுக்கும் அவர் வல்லவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய கடவுளை பாராட்டுவோம். நாம் பிறர் என்னை பார்த்து பாராட்டும் பொழுது கண்டிப்பாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நான் செய்த இந்த செயல், நான் செய்த இந்த நிகழ்வு, நான் கொடுத்த இந்த பிரசன்டேஷன் அனைத்துமே கடவுளால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. கடவுள் கொடுத்த உடலாலும், கடவுள் கொடுத்த அறிவாலும், கடவுள் கொடுத்த ஞானத்தாலும் தான் என்னால் இதை செய்ய முடிஞ்சது என்பதை நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்து புகழும் அனைத்து வாழ்த்துகளும் ஆண்டவருக்கு மட்டுமே உகந்ததாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தருகின்ற பேரின்பத்தை நாம் பெறப்போகின்றோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களை, இன்று நம்முடைய வாழ்வில் ஒரு முடிவெடுப்போம். எனவே அடுத்தவர்களை நாம் இன்னும் அதிகமாக நேர்மையான உள்ளத்தோடு, எந்த ஒரு போலித்தனமும் இல்லாமல் அடுத்தவர்களை பாராட்ட வேண்டும். அடுத்தவர் செய்கின்ற நல்ல காரியங்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அது வெறும் சொல்லாக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக ஒரு சிறு புன்னகை அவர்களை பாராட்டும் விதமாக அமையட்டும். நாம் கொடுக்கின்ற ஒரு சிறிய பொருள், ஒரு சோப்பு டப்பாவாக இருந்தாலும் சரி, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் அந்த பொருளை பார்க்காமல் அந்த பொருள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருவார். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.